நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுடைய சத்சங்கம் ஞாயிற்றுக்கிழமை வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை விடயங்களை பார்க்கும் ஒரு வகுப்பாக அமைகின்றது. ஆகவே இந்த வகுப்பில் நாங்கள் சிவராத்திரி நேற்றைய தினம் நடந்து முடிவேறியது. அதன் பிறகு இந்த வகுப்பு இன்று நடக்கின்றது. இதை இன்று ரத்து செய்வோமோ என்று கூடி யோசித்திருந்தேன். ஏனென்றால் இரவு முழுவதும் நாங்கள் சிவராத்திரி அனுஷ்டித்ததால் வசதியாக இருந்தபடியால். இருப்பினும் ஒரு சாதகர் போன ஞாயிற்றுக்கிழமையில் கேள்வி எழுப்பியிருந்தவர் மீண்டும் ஒரு கேள்வியை அனுப்பியிருந்தார். போன ஞாயிற்றுக்கிழமை அவர் கொடுத்த கேள்வி இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து வகுப்பில் பொருள் உலகத்தை பற்றிய கேள்வி. அவர் கொடுத்த தலைப்பிலிருந்து அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டு அதை விளக்கமாகவும் பார்த்தோம். இன்று அவர் கேட்ட கேள்வி அதற்கு அடுத்த நிலை கேள்வி அவர் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார் என்பதுதான் அதனுடைய கருத்து. அதாவது இன்று அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இந்த பொருளுலகத்தை பற்றி நல்ல விளக்கம் போன சத்சங்கத்தில் கொடுத்தீர்கள். இப்போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் ஏன், அதாவது ஆன்மாக்கள், எங்களுடைய உயிர்கள் ஏன் இதில் அகப்பட்டது? பொருட்களில் இது மாயா மலத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை தானே, ஆன்ம தத்துவத்தில் தானே இவையெல்லாம் உருவாக்கப்பட்டது என்று விளக்கம் நன்றாக கொடுத்தீர்கள். இவற்றில் நாங்கள் அகப்படாவிட்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லையே. ஆகவே இந்த உயிர்களாகிய நாங்கள் ஏன் இப்படியான ஒரு இக்கட்டான விடயத்தில் நாங்கள் இறங்கினோம் அல்லது இறக்கப்பட்டோம்? அதற்குரிய சிறிய விளக்கங்கள் கொடுக்க முடியுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அவருடைய கேள்விக்கு நாங்கள் அடிப்படையிலிருந்தே மீண்டும் பார்த்து விடுவோம். இது பொருளை பற்றி கேட்டபின் உயிரை பற்றி கேட்கின்றார். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சரியான முறையில் சிந்திக்கும் திறன். அதாவது இந்த பொருளுலகம் முழுக்க சிருஷ்டிக்கப்பட்டது எங்கிருந்து என்று பார்த்தோம் என்றால் மாயையிலிருந்து. யார் சிருஷ்டித்தது? இறைவன். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த உயிர்கள் எல்லாம் என்னத்திற்குள் இதற்குள் அகப்பட்டு கிடக்கின்றது? அகப்பட்டபடியால் தானே அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை அறிய முற்படுகின்றோம். பின்னர் அதில் துன்பத்துக்குள் ஆளாகின்றோம். அதன் பின்னால் அதிலிருந்து வெளிப்படுவோம் என்று கூறுகின்றீர்கள் என்பது அந்த அன்பருடைய கேள்வி. அதற்குரிய பதிலை சுருக்கமாக பார்த்துவிட்டு இந்த உயிரின் நிலைகளை ஒருக்க பார்த்து விடுவோம். சுருக்கமான பதில் என்ன? அனாதியிலேயே இந்த ஆன்மாக்கள் ஆணவத்துடன் கற்றுண்டு இருக்கின்றது. இது அனாதி. பதி, பசு, பாசம் இந்த முப்பொருளும் அனாதி. ஆகவே அதில் நாங்கள் யோசித்து முடிவெடுப்பதற்கு ஒன்றுமில்லை. அதான் அனாதியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் விடயம். ஆனால் இறைவன் பெருங்கருணை கொண்டு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து, அந்த இருளிலிருந்து, ஆணவ இருளிலிருந்து எங்களை வெளியால் கொண்டு வர முயற்சிக்கின்றார். அதுதான் இந்த 36 தத்துவங்கள். ஆகவே இறைவனால் தான் இது இயக்கப்படுகின்றது. இந்த இயக்கத்துக்குள் தான் நாங்கள் இந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவுடன் இருக்கின்றோம் இப்போது. ஆகவே இது நாங்கள் விரும்பி எடுத்தது ஒன்றல்ல. ஆனால் நாங்கள் அனாதியிலேயே எடுத்தது என்ன? எங்களுடைய கண்மம், அதாவது எங்களுடைய வினைகள். இந்த வினைகளுக்குள் நாங்கள் இருப்பதால் தான் எங்களுக்கு இந்த உடல் கொடுக்கின்றார் இறைவன். அந்த உடலுக்குள் இருந்து நாங்கள் செயல்படுவதற்கு இதெல்லாம் விரிவாக பார்த்து விட்டோம். இருப்பினும் மேலதிகமாக சுருக்கமாக பார்த்து கொண்டு போவோம் அன்பருடைய கேள்வியிலிருந்து. ஆகவே இந்த உடலுக்குள் எங்களுக்கு இந்த உயிரை புகுத்தி இந்த பொருளுலகத்தை படைத்து, ஏன் அதில் இந்த உயிருக்கு புருட நிலையை கொடுத்து அந்த பொருளுலகத்தில் அந்த உடலுக்குள்ளால் இன்ப துன்பங்களை அனுபவிக்க விட்டார் என்றால் இறைவன், அதற்கு காரணம் என்னென்றால், இந்த ஆன்மா, இந்த உயிர் செயல்பட்டால்தான் இந்த வினைகளிலிருந்து வெளியால் வந்து இறைவன் திருவடியை சென்றடையலாம் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே இப்படியான நிலையில் இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த 36 தத்துவங்களையும் உருவாக்கி, அதில் தனு, கருணா, புவன, போகங்கள் என்ற 4 நிலைகளையும் ஆன்ம தத்துவத்தில் உருவாக்கி, அதில் பொருட்களை படைத்து அதை நுவருந்தன்மைக்கு உயிர்களை வித்யா தத்துவத்திலிருந்து புருட நிலையை கொடுத்து ஆன்ம தத்துவத்திற்குள் கொண்டு வந்து சகல நிலையில் வைக்கின்றார். இதுதான் அடிப்படை அவருடைய கேட்ட கேள்விக்குரிய பதில். இதில் நாங்கள் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இனி எடுக்கப் போகும் உடல்களில் நாங்கள் விதிவிலக்கப்படலாம். அது எங்களுடைய முயற்சி. அதாவது 3 வினைகள் என்று படித்தோம். பிராப்த வினையுடன் வந்திருக்கின்றோம். சஞ்சித வினை, மொத்த வினை இறைவனிடம் உண்டு எங்களுடைய வினைகள். ஆகாமிய வினையை நாங்கள் இங்கு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்போது இந்த வினைகளிலிருந்து வெளியால் வந்தால்தான் ஒரு நேரத்தில் ஒரு உடலில் நாங்கள் திருவடியை அடையலாம் என்பதுதான் சைவ சித்தாந்த உண்மையான விளக்கம். ஆகவே இனி கொஞ்சம் உள் சென்று பார்த்தோம் என்றால், படித்த விடயங்களில் இந்த மாயையை படைத்தவர் யார்? ஏனென்றால் அங்குதான் எங்களுக்கு பிரச்சனையே இருக்கின்றது. பொருளுலகம், மற்ற உலகங்களும் அங்குதான் இருக்கின்றது. இந்த மாயையை படைத்ததே இறைவன். இந்த மாயை சக்தி, அதாவது ஆற்றல்களின் தொகுப்பு என்று சைவ சித்தாந்தம் கொடுக்கின்றது. அந்த சக்திகளின் தொகுப்பான இந்த மாயையை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இதில் சுத்த மாயை, அசுத்த மாயை என்று 2 பகுதி என்று படித்தோம். அதன் கீழ் சுத்த மாயையில் சிவ தத்துவமும், அசுத்த மாயையில் வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவங்களும் உருவாக்கப்பட்டதையும் பார்த்தோம். ஆகவே இந்த மாயையில் இறைவன் தான் படைத்தார் என்று ஒரு பொதுக்கருத்து இருந்தாலும் இந்த மாயை கூட இறைவனால் படைக்கப்படவில்லை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதுதான் உண்மை. ஏனென்றால் அதுவும் அனாதியானது. அது ஆதி காலத்திலிருந்தே அது இருக்கின்றது. ஆகவே இந்த மாயை இரண்டு வகைப்படும் என்றும் படித்திருக்கின்றோம். வேதாந்தத்தில் மாயை என்றால் இல்லாத பொருள், இல்லாதது ஒன்றைத்தான் வேதாந்தத்தில் மாயை என்கின்றோம். சித்தாந்தத்தில் மாயை என்பது அப்படி அல்ல. சித்தாந்தத்தில் மாயை என்பது இறைவனால் வழிநடத்தப்படும் மாயை. அதை பற்றித்தான் இப்போது சிறிய விளக்கம் கொடுக்கின்றேன். இந்த மாயையை வைத்துத்தான் இறைவன் இந்த இயக்கத்தை செய்கின்றார். ஆகவே இந்த மாயை பேரளவில் மாயை என்று இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு ஒளி விளக்காக பார்க்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் கூறியதுகளை நாங்கள் படித்திருக்கின்றோம். அப்படியான இந்த மாயை இறைவனால் நல்ல விடயத்துக்கு பயன்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஆணவமலை இருட்டில் இருக்கின்றோம். நாங்கள் இந்த இருட்டில் இப்போது இருக்கும்போது இந்த மாயை எங்களுக்கு எப்படி உதவி செய்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இந்த ஆணவ மலம் இருட்டில் இருக்கின்றோம் என்று சொல்வது என்னவென்றால், உண்மையாக நாங்கள் அறியாமையில் இருக்கின்றோம். ஆகவே இந்த அறியாமையில் நாங்கள் இருக்கும்போது அந்த அறியாமையிலிருந்து நாங்கள் வெளியால் வருவதுதான் அறிவுத்திறன் பெற்று செயல்பட்டு வர வேண்டும். செயலால் அந்த அறிவுத்திறனை எடுக்கின்றோம் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஆகவே இந்த அறிவுத்திறன் எங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாயை என்ற ஒளி, அதை ஒளி என்று பாருங்கள், அது மாயை என்று பார்க்காமல் ஏன் அதை ஒளி என்று சொல்கின்றார்கள் என்றால், சைவ சித்தாந்தத்தில் இருட்டை போக்கக்கூடியது ஒளி. எங்களுடைய ஆணவ மலம் இருட்டென்று சொல்லுகின்றோம். அதனுடைய கருத்து அறியாமையாக இருந்தாலும் அந்த ஆணவ மல இருட்டை போக்கக்கூடியது ஒளி. ஆகவே இந்த மாயா தத்துவத்தை தத்துவங்களை பாவித்து, அதாவது இந்த ஒளியை பாவித்துத்தான் இறைவன் அந்த ஆணவ மல இருட்டை எங்களிடமிருந்து எடுக்கின்றார் என்பதுதான் சைவ சித்தாந்தம் என்று படித்து முடித்து விட்டோம். இப்போது இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அடுத்ததாக பார்த்தோமென்றால், வேதாந்த மாயை சித்தாந்த மாயையை பற்றி மீண்டும் பார்த்திருக்கின்றோம். இப்போது அடுத்தது என்ன என்று பார்த்தால், உள்நோக்கி, எங்களுக்கு இந்த உலகத்தில் ஆன்மாக்கள் உயிர்கள் எண்ணத்தை வாழும் போது எடுக்க ஊகிக்கின்றதென்றால் மகிழ்ச்சியை. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகின்றது என்று சென்ற வகுப்பு கேள்வியில் பார்த்தோம். பொருளிலிருந்து வருகின்றது. பொருள் மாத்திரம் இருந்தால் அந்த மகிழ்ச்சி வந்து விடுமா என்று பார்த்தால், இல்லை, அந்த பொருளுக்கு செயல் தேவை. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு தீன்பண்டம் விருப்பம் என்றால், அந்த தீன்பண்டத்தை உங்களுக்கு முன்னால் வைத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து விடுமா? இல்லை. அதை நீங்கள் எடுத்து சாப்பிட வேண்டும். அதை சாப்பிடும் போது அதில் கிடைப்பது தான் மகிழ்ச்சி. ஆகவே அந்த உபமானத்தை பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த பொருள் உலகம் மாத்திரம் இருந்தால் போதாது, அதனுடன் செயலும் இருக்க வேண்டும். செயலும் இருந்தால்தான் ஆன்மாக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மாத்திரம் இருந்தால் போதுமா என்று பார்த்தோம் என்றால், அதற்கு மேலாக இன்னொன்று தேவை. அது என்ன? அந்த மகிழ்ச்சியை எடுக்கும்போது அது அந்த பொருள் என்னவாகவும் இருக்கலாம், எப்படியான மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அது நான் என்னுடையது, எனது, நான் என்ற விருப்பிருந்தால்தான் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இரவில் தின்பண்டத்தை வேண்டி சாப்பிடுவதை விட உங்களுக்கு விருப்பமான உணவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் அது உங்களுடையது என்று இருக்கும்போது, நோ லிமிட்டேஷன், உங்களுக்கு ஒரு எல்லை இல்லை உங்களுடைய மகிழ்ச்சிக்கு. அதான் பாரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவற்றைத்தான் நாங்கள் இன்பம் என்றெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது சிற்றின்பமே தவிர பேரின்பம் இல்லை என்றும் படித்து விட்டோம். ஆகவே இப்போது இந்த மூன்றையும் சேர்த்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது எந்த விடயமாக இருந்தாலும் அதில் மூன்று செயல்கள் உண்டு. அந்த மூன்று செயல்கள் என்ன? பொருள், செயல், இச்சை. இந்த பொருளாக எந்த பொருளும் இருக்கலாம், செயலாக அதை நீங்கள் அனுபவிப்பதற்கு அது செயல்பட வேண்டும் உயிர்கள். இச்சை அதாவது அதில் விருப்பு இருந்தால்தான் உங்களுக்கு அதை அனுபவிக்கலாம். அனுபவிக்கலாம் என்றால் மேலும் சந்தோஷமாக அனுபவிக்கலாம். ஆகவே இந்த மூன்றும் சேர்ந்தது தான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி, அந்த சிற்றின்பம், அதில்தான் எல்லா உயிர்களும் திளைக்கின்றன. இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு, ஏன் நாங்கள் இதில் இருக்கின்றோம், ஏன் அகப்பட்டோம் என்ற கேள்விக்குரிய விளக்கமான பதில் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையில் இந்த மூன்று விடயத்தாலும் நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். இந்த மூன்று விடயத்தையும் தான் பார்த்தீர்கள் என்றால், பொருள் என்றால் மாயை, ஏனென்றால் அது மாயையிலிருந்து உருவாக்கப்பட்டது. செயல் என்று சொன்னால் கண்மம், செயல் கண்மம். அடுத்ததாக நான் எனது என்ற இச்சையை கொண்டு வருவீர்கள் என்றால் அது ஆணவம். ஆகவே இந்த பொருளில் இருந்து கிடைக்கும் இன்பம், இந்த பாசத்தால் கிடைக்கும் இன்பம் என்பது சைவ சித்தாந்தத்தில் வலியுறுத்துகின்றது. அதுதான் சரியான உண்மையும். ஆகவே இந்த பாசத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த இயக்கத்தை நடத்துகின்றார் என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய சற்று விரிவான பதில். ஆகவே நாங்கள் இந்த பாசத்திலிருந்து வெளிப்பட விட வேண்டும் என்றால் ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றையும் வைத்துத்தான் இந்த 36 தத்துவங்களுமே இயங்குகின்றன. ஆகவே இதிலிருந்து நாங்கள் விதிவிலக்காக சென்றுவிட முடியாது. ஆனால் இவற்றை அடிப்படையாக தத்துவங்களை படித்து விட்டதால் இப்போது அறிவு திறனுடன் இருக்கின்றோம். என்ன முறைகளில் நாங்கள் இவற்றை சிறிது சிறிது சிறிதாக விட்டு விலத்தலாம், என்ன முறைகளில் நாங்கள் இவற்றை வெல்லலாம், என்ன முறைகளில் எங்களுடைய வாழ்க்கைக்கு இவற்றை பயன்படுத்தலாம் என்பதைத்தான் நாங்கள் இப்போது செய்யத் தொடங்க வேண்டும் என்பரே. அதனால்தான் சத்குரு கிரியா பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் எங்களுக்கு இவை இப்போது கிடைத்திருக்கின்றன. இவற்றை நாங்கள் சரியான முறையில் பாவிக்க வேண்டும். ஆகவே இதை தொகுப்பாக பார்த்தால், மூலத்தை நாடினால் இந்த மூன்று விடயங்களும் தான் இதில் அடங்கியிருக்கென்று பார்த்து விட்டோம். எங்களுடைய சிற்றின்பத்தில் அதாவது பொருள், செயல், இச்சை, இந்த மூன்றும் தான் அனாதியான ஆணவம், கண்மம், மாயை என்றும் பார்த்து விட்டோம். அதற்குரிய விளக்கங்களும் சிறிது சிறிது சைவ சித்தாந்தத்திலிருந்து 36 தத்துவங்களுக்குள்ளால் படித்து விட்டோம். ஆகவே நாங்கள் இவற்றை வைத்துத்தான் இந்த அறிவுத்திறனையும் வைத்து இந்த விளக்கங்கள் எங்களுக்கு கிடைத்ததற்கு சத்குருவுக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல சாதனையிலும் நாங்கள் மேலே செல்ல வேண்டும். ஆகவே சைவ சித்தாந்தத்தில் இந்த அறிவு, இச்சை, செயல், இதை மூன்று விதமாக சொல்லுகின்றோம். ஆன்மீகத்தில் கூட இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று. இது இந்த அனாதி பொருளாகிய பதி, பசு, பாசம், இந்த மூன்றிலும் பதியும் பாசமும் உயிருள்ள பொருட்கள், சாரி, பதியும் பசுவும் உயிருள்ள பொருட்கள், பாசம் சடப்பொருள் என்பதும் படித்திருக்கின்றோம். ஆகவே இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் இந்த மூன்று நிலைகளும் உண்டு. இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி உண்டு. ஆகவே இந்த நிலைகளில் இறைவனுக்கு இந்த சக்திகள் இருந்தாலும் அவன் அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றான். ஆன்மாக்களாகிய நாங்கள்தான் இந்த மூன்று சக்திகளையும் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை வெல்லுவதற்கு அறிவுத்திறன் மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்கு மேலாக செயல் முறை பயிற்சியும் தேவை. அந்த பயிற்சி தான் எங்களுடைய சாதகர் கூட்டத்திற்கு சத்குரு கிரியா பாபாஜி மூலமாக கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான கிரியா யோகம். அதை பற்றிய விளக்கங்கள் இன்னும் சிறிய வகுப்புகளில் நாங்கள் பார்க்கப் போகின்றேன். அதுவரைக்கும் வருகின்ற கேள்விகளுக்கு பதில் கண்டு கொண்டு செல்வோம் என்பதுதான் இப்போது எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் தொடர்கின்றது. ஆகவே இப்படியான விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது என்ன என்று அந்த அன்பர் கேட்ட உயிரை பற்றிய விடயத்தில் இறுதியாக எங்களுக்கு என்ன தெரிகின்றது? இந்த உயிருக்கு ஆறு விதமான இயல்புகள் உண்டு. அதாவது, இந்த உயிர் ஒரு பொருளை அறிவிக்காவிட்டால் அந்த உயிரால் அதை உணர முடியாது, ஓ அறிய முடியாது. அது முதலாவது. எந்த அறிவை நீங்கள் எங்களுடைய உயிருக்கு கொடுத்தாலும் அதை படிப்படியாகத்தான் உயிர் அறிய முடியும். இது உயிருக்குரிய நிலைகள். அடுத்ததாக, மூன்றாவதாக, இந்த உயிர் முழுமையாக அழுந்தி நின்றுதான் ஒரு விடயத்தை அறியலாம், ஓ செயல்படுத்தலாம். அது மூன்றாவது உயிருடைய நிலை. நான்காவது, இந்த விடயத்தை ஒரு விடயத்தை ஒரு நேரத்தில் மாத்திரம்தான் இந்த உயிரினால் அறியலாம். நான்கைந்து விடயங்களை ஒரே நேரத்தில் அறிய முடியாது. இது நான்காவது உயிரினுடைய இயல்பு நிலை. ஐந்தாவது, இந்த உயிர்கள் நினைத்து மறந்து நினைத்து மறந்து தான் ஒவ்வொரு விடயத்தையும் அறிந்து கொண்டு போகுமே தவிர ஒரே அடியாக அறியாது. அது ஐந்தாவது இயல்பு உயிரின். ஆறாவது இயல்பு சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்படும் இயல்பு, ஒரு உயிர் எதை அறிந்தாலும் விட்டு விட்டுத்தான் அறியும். அதுதான் உயிரின் இயல்பு. இந்த ஆறு இயல்பும் இறைவனுக்கு இருக்கின்றது, ஆனால் அவன் பேரறிவாளன். இந்த ஆறு இயல்புகளும் இறைவனுக்கு அதனுடைய ஒப்போசிட் என்று சொல்லுவோம், எதிர்நிலையில் உள்ளது. இறைவனால் எல்லாற்றையும் அறிய முடியும். அவனுக்கு இந்த உயிர்கள் போல, உயிர்களின் அறிவுத்திறன், உயிர்களின் அறிவு இயல்பு நிலை போல ஒன்றுமில்லை. அதற்கு மேலானது, பேரறிவானது அவனுடைய நிலை. அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆகவே இந்த உயிரின் இயல்புகள் நாங்கள் இவ்வளவு காலமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் படித்திருக்கின்றோம். எல்லோரும் மீண்டும் அதை இந்த சத்சங்கத்தில் இருந்து நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். ஆகவே இந்த உயிரின் நிலைதான் எங்களுடைய நிலை. நாங்கள் தான் அந்த ஆன்மாக்கள். ஆகவே இதை நாங்கள் வைராக்கியமாக எங்களுடைய சாதனையிலும் வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை புறக்கணிக்க கூடாது. நாங்கள் நினைக்கின்றோம், எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் விளங்குது, நாங்கள் எல்லாம் ஒரு தரம் பார்த்தவுடன் எங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று. அது உண்மை அல்ல. எங்களால் ஒன்றையுமே அறிய முடியாது. இந்த ஆறு நிலைகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு மேல் ஒருதன் இருக்கின்றான் என்பது புரிந்து விடுகின்றது. அவன்தான் அந்த பரம்பொருள். ஆகவே அந்த பரம்பொருள் இல்லாமல் எங்களால் ஒரு அணு கூட அசைய முடியாது. அதை உணராத பக்குவத்தில் இந்த உலகத்தில், இந்த பொருள் உலகத்தில் நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் என்று இந்த மும்மலம் காரணமாக நாங்கள் சிக்கி இருக்கின்றோம். ஆனால் இந்த அன்பர் கேட்டது போல், அதற்கு ஏன் சிக்கினோம்? அது சிக்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைத்தானே? யார் எங்களை சிக்க வைத்தார்கள் என்றால், அதற்குரிய பதில் தொடக்கத்தில் கொடுத்தாச்சு. அது எங்களுடைய வினை. வினையை ஆற்றுவதற்கு உடல் தேவை, உடலிலிருந்து வினையை ஆற்றுவதற்கு பொருட்கள் தேவை. ஆகவே வினைப்பிரகாரம் எல்லாம் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டது. அது எப்படி தரப்பட்டது என்று இந்த 36 தத்துவங்களில் படித்திருக்கின்றோம். ஆகவே இப்போது அடிப்படையை மீண்டும் ஒரு முறை அலசிவிட்டோம். இனி உங்களுடைய முயற்சி தான் தேவை. அடிப்படை தெரிந்துவிட்டது, நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களுக்கு புரிந்துவிட்டது. அதை வைராக்கியத்துடன் எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் செவியால் கேட்டுவிட்டு மீண்டும் போய் அதே விடயத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்காமல் வைராக்கியம் பூண்டு அதனுடைய விடயத்தை அந்த 6 உயிரின் இயல்புகளை ஒத்துக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த வைராக்கியம் பெறத் தொடங்கிவிடும். அதில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள், சாதனையில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு சத்குருவும் கிடைத்துவிட்டார். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. ஆகவே நாங்கள் அதன்படி சென்று வாழ்க்கையையும் சாதனையையும் வெல்வோம். சாதகரே, உங்களுடைய கேள்வியிலிருந்து உங்களை இன்னொரு சுருக்கத்திற்கு கொண்டு சென்று விட்டேன் என்று நன்றி பாபாஜிக்கு. பெரம்பொருளுக்கு ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். தடங்களுக்கு மன்னிக்க வேண்டும், இணைப்பு இன்றைக்கு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டது துவக்கத்தில். இப்போது உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
ரொம்ப ஒரு அருமையான ஒரு சத்சங்கமாக இன்றைக்கு பாபாஜியுடைய கருணையால உயிர் சார்ந்து 6 விஷயங்களை பத்தி நல்லா தெளிவாக சொன்னீங்க. இந்த 6 விஷயமும் தான் முக்கியமான விஷயம். அது உயிருக்கு முக்கியமான விஷயம். இந்த 6 விஷயமும் அது சைவ சித்தாந்தத்துடைய படத்துல இதுவும் ஒரு முக்கியமான அந்த விஷயத்த நல்ல சிறப்பாக பாபாஜியுடைய கருணையால அழகாக ரொம்ப சிறப்பு. அதை விட ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த சத்சங்கத்துல நமக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒரு விஷயத்த சொன்னதுதான் எனக்கு வியப்பா இருந்துச்சு. இந்த வார்த்தையை வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது, எல்லாராலையும் ஏத்துக்கவும் முடியாது. ஏத்துக்கிட்டவங்க சில ஒரு விஷயத்த வெல்ல தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இது சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. என்ன அப்ப எல்லாம் தெரியும், எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அடுத்த நம்மளை முட்டாளா நினைப்பாங்க. தப்பே இல்லை, அவன் முட்டாளா அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும், தப்பே இல்லைன்னு. ஆனா எல்லாம் தெரியும் ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப நம்ம கத்த விஷயம், தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒத்து வச்சீங்கன்னா வாழ்க்கையில துன்பம் என்பதே உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா ரொம்ப கஷ்டம் சொல்றது வீசி அதுக்கு வந்து சத்சங்கத்துல சொன்ன மாதிரி வைராக்கியம் ரொம்ப. ஏன்னா எதுவுமே தெரியாதுன்னா என்னடா இது, அப்ப என்னதான் வாழ்க்கை நம்மன்னா ஒண்ணுமே கிடையாது சொல்றாரு. அப்ப ஒண்ணுமே கிடையாது, 0 பாயிண்ட்ன்ற வரலாறும் சொல்றாரு. எல்லா மகான்களையும் சொல்றாரு. அதே சமயத்துல உனக்கு எல்லாமே தெரியப்படுத்துவேன்னு சொல்றாரு. அந்த தெரியப்படுத்தின விஷயம் தான் இப்ப தெரிஞ்ச விஷயம். இதோட முடிஞ்சு போச்சானா கிடையாது. இது பெரிய விஷயம். நம்மளுடைய ஒவ்வொரு ரோலுக்கு தகுந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிறப்பினுடைய இதை சைவத்தான சொல்லுது. நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அடியேனுக்கு ரொம்ப 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 அறிவுல கம்மியானவன். இருந்தாலும் அந்த சைவ சித்தாந்தம் நம்மளை ரொம்ப வளர்த்து அந்த வகையில நாம கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருக்கோம், துன்பத்திலேருந்து விலகியிருக்கோம், குருளுச்சியிலேருந்து விலகியிருக்கோம். இது என்னுடைய அனுபவம். பிறருடைய சீண்டலுக்கு அஞ்சிறது கிடையாது. எந்த சூழ்நிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வைக்குது. இது எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு வந்தே தீரணும். வரலன்னா நம்ம அதை சரியா கையாடலன்னா அந்த வகையில இங்கே சத்சங்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பா உண்மையா இந்த விஷயத்த நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு குருநாதர் மூலியமா இறைவன் தேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இது அடியேனுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிற உண்மையும் கூட இது சைவ சித்தாந்தியில் ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. எந்த சூழ்நிலையும் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பான்னு தான் எல்லா அடியார்களையும் இறைவன் சொல்றாங்க. நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் தெரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இப்ப நம்ம சைவ சித்தாந்தம் கிரியா யோகத்தை நம்ம பண்மையை பன்மப்படுத்துது. ஒரு பயிற்சியில மட்டும் இருந்ததா ஊக்குவிச்சு சில விஷயங்களை நமக்கு வரம்பொருள் கொடுக்குது, இயற்கை நமக்கு கொடுக்குது. இந்த வகையில நம்ம எல்லாம் சிறப்பா தான் இருக்கிறோம். எதுவும் தெரியாம இருந்தாலும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில சத்தங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு பாபாஜிக்கு நன்றி, அதுக்கு துணையா இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. அதை கேட்டு அனுபவிச்ச நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஏற்படணும்னு பாபாஜி பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதமாக சைவ சித்தாந்த முறைப்படி அதை தொகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள் கார்த்திகேயா. நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்னொரு விடயத்தை சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அது என்ன விடயம் என்றால், உங்களை வைராக்கியம் பூண சொல்லிவிட்டேன். உங்களுடைய சாதனைக்காகவும் இருக்கலாம், வாழ்க்கைக்காகவும் இருக்கலாம். இன்னும் அதை உங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டுமென்றால் இன்னொரு சொல்லையும் சொல்கின்றேன். அதையும் உங்களுடைய சித்தத்துக்கு எடுத்து பாருங்கள், அது உதவி செய்யுமா என்று. இந்த வைராக்கியத்திற்கு நாங்கள் கட்டுண்டிருக்கும் இந்த ஆணவமலை இருட்டென்பது சாதாரண இருட்டல்ல, இது பயங்கரம் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார். இருட்டென்றால் கும்மிருட்டு, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாத ஒரு கும் இருட்டில் நிற்கின்றீர்கள். ஒரு சிறிய வெளிச்சம் கூட இல்லை, எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். முன்னுக்கு போனால் ஒரு அடியில் என்ன உங்களுடன் முட்டுகின்றது என்பதே தெரியாத அளவு இருட்டை நினைத்து பாருங்கள். அதைவிட கேவலமான இருட்டு ஆணவ இருட்டு என்று பேராசிரியர் வர்ணிக்கின்றார். ஆகவே ஒரு இருட்டிலிருந்து வெளியால் வருவதற்கு ஒளி தேவை. ஆனால் ஆணவ இருட்டிலிருந்து வழியால் வருவதற்கு ஒளி உண்டு. அந்த ஒளி எது? திருவருள். அந்த ஒளியால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த கும் இருட்டிலிருந்து வழியால் வரலாம் என்று பேராசிரியர் உணர்ந்து சொல்லும் போது, அதை கேட்கும் போதே அந்த வைராக்கியம் தொடங்குகின்றது. ஆகவே அந்த இருட்டிலிருந்து வருவதற்கு திருவருள் தேவை. திருவருளை எங்கு வேண்டுவது? கடையில் வேண்டுவதா? இல்லை, அதற்குத்தான் ஒரு பாதையை சைவ சித்தாந்தம் காட்டுகின்றது. குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அந்த குருவருள் எங்களுடைய சாதகர்கள் எல்லோருக்கும் உண்டா? அடுத்த கேள்வி. நிச்சயமாக உண்டு. யார் அந்த குருவருள்? சத்குரு கிரியா பாபாஜி. உங்களுக்கு பாதையும் காட்டி அறிவுத்திறனையும் கொடுத்து சத்குரு அதற்கு மேலாக குரு அருளாகவும் நிற்கின்றார். நாங்கள் சிறிய வைராக்கியம் பூண்டுட்டம் என்றாலே இந்த உடலில் வெற்றி பெற்று விடுவோம், மற்றைய உடல்களில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்ற நல்வாக்கியத்தை, உங்களுடைய வைராக்கியத்தை உரமாக்குவதற்கு சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.